In these days, we have been trying to understand God's way.
இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வழிகளை குறித்து விளங்கிக் கொள்ள முடியாய் நாம் முயற்சி செய்கிறோம்.
We think of that verse which says he will teach the humble his way.
தாழ்மையுள்ளவர்களுக்கு அவருடைய வழியை போதிப்பேன் என்று சொல்கிறார்.
And if you understand God's way, that can solve many problems in your life.
தேவனுடைய வழியை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால் அநேக பிரச்சனைகளை அது தீர்த்து விடும்.
Man does not understand God's way by his natural reason.
தன்னுடைய சுபாவ புத்தியினாலே மனிதன் தேவனுடைய வழிகளை விளங்கிக் கொள்ள முடியாது.
You take this matter of power.
வல்லமை எடுத்துக்கொள்ளுங்கள்.
The Bible speaks a lot about power.
பலனை குறித்து வல்லமையை குறித்து வேதம் அதிகமாக பேசுகிறது.
And Jesus said when the Holy Spirit is come upon you, you will receive power.
பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று தேவன் கூறுகிறார்.
How do you expect to feel when the Holy Spirit has come upon you and you got power?
பரிசுத்த ஆவி உங்கள் மீது வருகிறது அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கிறது அது எப்படி நீங்கள் உணருவீர்கள்?
Do you think you'll become like Samson?
சிம்சோனை போல மாறிவிடுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
In the Old Testament it was like that.
பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது.
But in the New Testament it's very different.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது.
Because all the power in the Old Testament was outside.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த வல்லமை பலன் எல்லாம் வெளியே வெளிப்பிரகாரமாக இருந்தது.
It says about Moses when he was 120 years old. He was just like a young man.
மோசே 120 வயதா இருக்கும் பொழுது அவன் ஒரு வாலிபனை போல பலனுள்ளவனா இருந்தான்.
He didn't need any glasses. He could see as clearly as when he was 30 years old.
30 வயதா இருக்கும் பொழுது எப்படி தெளிவாய் அவனுடைய கண் பார்வை இருந்ததோ அதே போல அவன் அந்த வயதிலேயும் 120 வயதிலேயும் கூர்மையாய் பார்வையுடனா இருந்தான். அவனுக்கு எந்த கண்ணாடி மணியே தேவையில்லை.
His vision was clear.
அவனுடைய தரிசனம் அல்லது பார்வை தெளிவாய் இருந்தது.
At the age of 120 he could walk. 120 desert for 40 years.
120 ஆண்டுகளிலேயும் அந்த வனாந்தரத்திலே 40 ஆண்டுகளாக அவன் நடந்தான்.
Caleb was like that. He could say at the age of 85 I'm as strong as when I was 40.
40 வயது இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் 85 வயதாகி இப்பொழுது எனக்கு இருக்கிறது என்று காலேப் சொன்னான்.
Because it was all physical strength.
அவளெல்லாம் சரீர பிரகாரமான ஒரு பலன் தான்.
Anointing came upon them for outward things.
அபிஷேகம் அவர்கள் மீது வெளி பிரகாரமான ஒரு கிரியை செய்வதற்காக வந்தது.
Do outward things like stopping the sun.
சூரியனை தரித்து நில் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை.
Splitting the Red Sea.
செங்கடலை இரண்டாய் பிளக்கக்கூடிய வல்லமை.
You know, if you read Hebrews chapter 11.
எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்
everything that those Old Testament people did was on the outside.
பழைய ஏற்பாட்டு மக்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் வெளிப்பிரகாரமாக இருந்தது.
They healed the sick, they raised the dead, Elijah and Elisha.
நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கினார்கள், செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார்கள், எலியாவும் எலிசாவும்.
But it is all on the outside.
இவெல்லாம் ஆனால் வெளியே காண்கிறதான காரியங்கள்.
When Jesus said the Holy Spirit comes upon you, you'll receive power.
பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று இயேசு சொன்னார்.
It was another type of power.
இது வேறு விதமான ஒரு வல்லமை.
A power which the world knows nothing about.
இந்த உலகம் இந்த வல்லமை என்றால் என்ன என்பதை அறியாது இருக்கிறது.
Because the world is still seeking for that external power.
ஏனென்றால் இந்த உலகமானது இன்னும் வெளிப்பிரகாரமாக காணப்படக்கூடிய வல்லமையை நாடுகிறது.
And even Christians, when they are seeking God for power, they are seeking for this external power.
கிறிஸ்தவர்களும் கூட இன்றைக்கு வல்லமை எனக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் இந்த வெளியே காண்கக்கூடியதான வல்லமையை தான் தேடுகிறார்கள்.
To heal the sick,
நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்ய,
to do some external miracles,
வெளிப்பிரகாரமான அற்புதங்களை செய்யும் சக்தி வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
And cast out demons and so many things,
பிசாசுகளை விரட்ட வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
All that is good.
அவைகளெல்லாம் நல்லதுதான்.
But Jesus never did any of these things for 30 years.
ஆனால் 30 ஆண்டுகளாக இயேசு இவைகளெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை.
What did he not have any power of the Holy Spirit those 30 years?
அந்த 30 ஆண்டுகளாக அவருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லையா?
Was it only for 3 years he had the power of the Holy Spirit?
அவருக்கு 3 ஆண்டுகள் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்ததா?
And sometimes we despise that inner working of the Holy Spirit.
சில சமயத்திலே உள்ளாக கிரியை செய்யக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியுடைய சக்தியை பலனை நாம் அற்பமாய் எண்ணுகிறோம்.
That's why we think that Holy Spirit's power means a lot of external manifestation, jumping, shouting, making a lot of noise.
ஆகவே தான் பரிசுத்தவானுடைய பலன் என்று நாம் எண்ணும் பொழுதெல்லாம் நாம் கையை காலை ஆட்ட வேண்டும், சத்தம் போட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறோம்.
I'm not against all that.
அதற்கு நான் விரோதமானவன் அல்ல.
I'm saying that is not the power of the Holy Spirit.
ஆனால் அது பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லை என்று நான் சொல்கிறேன்.
That's good. When we are excited, we all praise the Lord.
நாம் பரவசம் அடையும் பொழுது தேவனை துதிக்கிறோம், அது நல்லதுதான்.
Raise our voice.
நம்முடைய சத்தத்தை உயர்த்துகிறோம்.
But that is not the power of the Holy Spirit.
ஆனால் அது அல்ல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை.
Because a lot of people who are not filled with the Holy Spirit can also make a lot of noise.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெறாதவர்களும் கூட நிறைய சத்தம் போட முடியும், உடலை ஆட்ட முடியும், அசைக்க முடியும்.
If you depend on these externals, you will be deceived.
இந்த வெளிப்புறமான காரியங்களை நீங்கள் நம்பியிருந்தால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
Jesus said it's only by the fruit you will know them.
கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொல்கிறார்.
If the Holy Spirit only excites us but does not change us on the inside, then that's not really the
வெளிப்பிரகாரமாக நம்மை பரவசப்படுத்தி ஆனால் உள்ளே கனிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்ல.
See, one of the amazing things that happened in the church in Corinth.
கொரிந்து சபையிலே நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
They did not honor the apostle Paul.
அவர்கள் பரிசுத்த பவுலை கனம் பண்ணவில்லை.
You know why the church in Corinth were full of babies?
கொரிந்து சபையிலே ஏன் வெறும் குழந்தைகளாகவே நிறைந்திருந்தார்கள் தெரியுமா?
Why they were fleshly?
ஏன் அவர்கள் மாம்சிகமாக இருந்தார்கள்?
There were many reasons.
அநேக காரணங்கள் உண்டு.
But one reason is they did not even respect Paul, who established that church.
அந்த சபையை நிறுவிய பவுலையே அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை.
They despised him.
பவுலை அவர் நிந்தித்தார்கள், அற்பமாய் எண்ணினார்கள்.
You know why they despised him?
ஏன் அவரை அற்பமாய் எண்ணினார்கள் தெரியுமா?
Because he was a very short man.
அவன் மிகுந்த உயரம் குறைவானவனாய் இருந்தான் பவுல்.
Paul's height was less than 5 feet.
5 அடி.
That in history.
சபை சரித்திரத்தில் இதை வாசிக்கிறோம், 5 அடிக்கும் குறைவானவனாய் தான் பவுல் இருந்தான்.
And he had a hooked nose.
அவர் மூக்கு கூர்மையா இருக்கும்.
He was bald.
தலையிலே வழுக்கை தலை.
He didn't look like a film star.
அவன் சினிமா நட்சத்திரத்தை போல காட்சி அளிக்கவில்லை.
If he was here, you'd have to put the mic somewhere here for him to speak.
பவுல் இங்கே இருந்திருந்தால் நீங்கள் மைக்கை எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ அவ்வளவு கீழே தான் நீங்கள் இறக்க வேண்டும்.
Need a stool or something to stand.
அல்லது கீழே ஸ்டூல் போட்டது ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவார்.
Thin man.
ஒல்லியாக இருப்பார்.
Because he fasts so much.
நிறைய உபவாசம் எடுத்து எடுத்து அவர் ஒல்லியாகி விட்டார்.
He's not at all an impressive person.
ஆக பார்ப்பதற்கு அவருக்கு கவர்ச்சிகரமாக இருக்காது அவருடைய தோற்றம்.
And these people in Corinth like smart, big people.
கொரிந்து பட்டணத்தார் பார்க்கும் பொழுது நல்ல மிடுக்காக இருக்கக்கூடிய நல்ல மக்களை பார்க்கிறது தான் உங்களுக்கு பிரியம்.
They despised Paul.
ஆகவே இவர் யார் இப்படி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை அற்பமாய் எண்ணினார்.
When you despise a servant of God like Paul.
பவுலை போல இருக்கக்கூடிய தேவ மனிதனை நீங்கள் அற்பமாய் எண்ணினால்
who suffers? He doesn't suffer.
அவர் அதனாலே இழக்க போவதில்லை.
You suffer.
நீங்கள் தான் இழப்பீர்கள்.
So the church in Corinth were baby, fleshly.
ஆகவே தான் கொரிந்து சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் குழந்தைகளாகவே இருந்தார்கள், அவர்கள் மாம்சிகமானவர்களாக இருந்தார்கள்.
You read, they used to say to Paul, what do you think you are? You're not so great.
பவுலே நீர் என்ன பெரியவர் என்று நினைக்கிறீரா? நீர் ஒன்றும் பெரியவர் அல்ல என்று சொன்னார்கள்.
Like Korah spoke to Moses.
கோராக் மோசேயை விரோதமாய் பேசினது போல.
And Paul, he doesn't try to boast I'm a great man.
இல்லை இல்லை நான் பெரியவன் மனிதன் என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்டவில்லை பவுல்.
He says in 2 Corinthians 13 when writing to them.
2 கொரிந்தியர் 13 ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு எழுதும்போது சொல்கிறார்.
He says this in verse 3.
மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்கிறார்.
You are seeking for proof that Christ is speaking in me.
கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்கள், நிரூபணம் தேடுகிறீர்கள்.
What foolish people they were.
அவர்கள் எவ்வளவு புத்தீனமானவர்களாக இருந்தார்கள்.
God had used the Paul to deliver those people from heathenism and establish a church there.
பிரஜாதியாரிடத்திலிருந்து விடுதலையாக்க முடியாய் தேவன் பவுலை பயன்படுத்தினார். பவுலை பயன்படுத்தி அங்கு ஒரு சபையை ஸ்தாபித்தார்.
And he says, now you are seeking proof that Christ is speaking in me.
இப்ப என் மூலமாக கிறிஸ்து தான் பேசுகிறார் என்று நீங்கள் நிரூபணம் தேடுகிறீர்களா, அத்தாட்சி தேடுகிறீர்களா?
Okay, he says, I'll prove it to you.
நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று சொல்கிறார்.
How is he going to prove it?
அவர் எப்படி இப்பொழுது நிரூபிக்க போகிறார்?
He's not going to do some big miracle and prove.
அங்கே பெரிய அற்புதத்தை செய்து நான் கிறிஸ்து என்னோடு பேசுகிறார் என்று நிரூபிக்க போவதில்லை.
He says, I'll tell you how I'll prove it.
நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று நான் சொல்கிறேன்.
He says, Jesus Christ, verse 4, was crucified because of weakness.
இயேசு கிறிஸ்து பலவீனத்தினாலே சிலுவிலே அறையப்பட்டார். 4 வசனத்தை பார்க்கிறோம்.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
But he lives by the power of God.
ஆனால் அவர் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார்.
What does it mean? He was crucified because of weakness.
பலவீனத்தினாலே அவர் சிலுவிலே அறையப்பட்டார் என்பதனுடைய பொருள் என்ன?
If you understand that, you have understood the most important secret in the Christian life.
இதை விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லலாம்.
Why was Jesus crucified?
ஏன் கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்டார்?
I know he died for our sins, but why did he allow himself to be crucified?
நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவிலே அறையப்பட்டார் அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஏன் தம்மை சிலுவிலே அறையப்படும்படிக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார்?
He told Peter, I can call 72,000 angels right now to fight.
இப்பொழுதே கூப்பிட்டால் 72,000 தூதர்கள் வருவார்கள் என்று சொல்லி பேதுருவிடத்தில் சொன்னார்.
Just has to say one word, come.
ஒரு வார்த்தை வா என்று சொன்னால் போதும்.
72,000 angels will come and finish off all these Roman soldiers.
72,000 தூதர்கள் வந்து ஒரு நிமிடத்திலே ரோம போர்ச்சர்கள் எல்லாம் அழித்து விடுவார்கள்.
Not only Roman soldiers, Annas, Caiaphas and the whole lot of Pharisees, they would have wiped off.
ரோம போர்ச்சர்களை மட்டும் என்று நினைநாதீர்கள், அண்ணா காய்பா அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாரையும் காலி பண்ணி விடுவார்.
But he said, I won't do it.
ஆனால் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்.
And even the one who tried to take a sword to defend him, he said, no, put your sword back.
பட்டயத்தை எடுத்து தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள போனவனையும் பட்டயத்தை எடுக்காதே, அதை உரையிலே போடு என்று சொன்னார்.
That is weakness.
இதுதான் பலவீனம்.
I refuse to fight.
நான் சண்டை போடுவதற்கு மறுக்கிறேன்.
I will not let my servants fight for me.
எனக்காக என்னுடைய ஊழியர்கள் போராட வேண்டும் என்று நான் அனுமதிக்க மாட்டேன்.
I will not ask the angels to fight for me.
தூதர்கள் எனக்காக சண்டை போடும்படியாய் நான் கூப்பிட மாட்டேன்.
I will not even ask God to punish you.
தேவனே கூட உங்களை தண்டிக்க முடியாய் நான் கேட்க மாட்டேன்.
That's why he was crucified.
ஆகவே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
He could have asked his father to send lightning at that time.
அந்த நேரத்தில் ஒரு பெரிய இடி வந்து விழுக முடியாய் பிதாவினிடத்தில் கேட்டிருந்திருக்கலாம்.
He was crucified because of weakness.
பலவீனத்தினாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
He chose to be weak.
அவர் பலவீனமாய் இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார்.
And God raised him from the dead.
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்.
Have you noticed this one thing?
இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
Nowhere in the Bible does it say Jesus raised himself up from the dead.
இயேசு தாமாக மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று ஒரு இடத்திலே கூட வேதத்தில் சொல்லப்படவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
In the New Testament,
புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். ஒரு இடத்துல கூட ஒரு முறை கூட சொல்லப்படவில்லை.
Did he have power to raise himself up?
தாமாகவே உயிரோடு எழுந்திருப்பதற்கு அவருக்கு வல்லமை இருந்ததா?
Yeah, he said that in John chapter 10. I lay down my life, I have power to lay it down, I have power to take it again.
எனக்கு ஜீவனை வைக்கவும் அதிகாரம் இருக்கிறது, அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்கிறது என்று யோவான் 10 அதிகாரத்தில் சொல்கிறார்.
He had power to do it.
அவர் அதை செய்வதற்கு அவருக்கு வல்லமை இருந்தது.
He didn't use it.
ஆனால் அதை பயன்படுத்தவில்லை.
He had power to turn the stones into bread.
கல்லுகளை அப்பமாக்கும் கல்லுகளை அப்பமாக்கும்படி அவருக்கு வல்லமை இருந்தது, ஆனால் அதை பயன்படுத்தவில்லை.
You know, one of the great things about Jesus was He never used his power for himself.
இயேசுவுடைய மாட்சிமையான மகிமையான காரியம் என்னவென்றால், ஒரு காலம் தமக்காக அவர் அந்த வல்லமையை பயன்படுத்தவே இல்லை.
He always used it for others.
எப்பொழுதுமே அந்த வல்லமையை மற்றவர்களுக்காக தான் பயன்படுத்தினார்.
And he was hungry after 40 days.
40 நாட்கள் பசியா இருந்த பொழுது,
he had power. The devil told him, you got power, just turn these stones into bread.
உனக்கு வல்லமை இருக்கிறது, இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்று சொல்லி பிசாசு இயேசுவின் இடத்தில் வந்து சொன்னான்.
You tell me, when you are hungry after 40 days, is it wrong to use your power to turn stones into bread?
40 நாட்கள் பசியா இருந்த பிறகு அந்த முடிவிலே அங்கே கல்லுகளை அப்பமாக்கும்படி உங்களுக்கு வல்லமை இருந்தால் அதை பயன்படுத்துவதில் தவறு இருக்கிறதா என்று சொல்லுங்கள்.
You are not cheating anybody.
யாரையும் அங்கே ஏமாற்றுவதில்லை.
You are not stealing anybody.
யாரிடத்திலும் திருடுவதில்லை.
You are not harming anyone.
யாருக்கும் தீமை செய்வதில்லை.
You are all alone in the wilderness.
வனாந்தரத்தில் தனியாக இருக்கிறீர்கள்.
You are not even doing it to show off to anybody.
யாருக்கும் இதை காண்பிக்க முடியாக கூட செய்வதில்லை.
You're not even turning it into some cake or something, just little bread to eat.
அந்த கல்லுகளை நீங்கள் கேக் போல கூட மாற்றுவதில்லை, ஆனால் சாப்பிடுவதற்கு வேண்டிய அப்பமாய் தான் மாற்றுகிறீர்கள்.
Jesus said no.
இயேசு இல்லை என்று சொன்னார்.
Why?
In
he was weak.
அவர் பலவீனராய் இருந்தார்.
He made himself weak.
அவர் தம்மை தாமே பலவீனராக்கினார். அவருடைய பொருள்,
never use God's power for my own benefit.
என்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக தேவனுடைய வல்லமையை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்.
The mark of a weak man.
இதுதான் பலவீனமான மனிதனுடைய முதல் அடையாளம்.
And Paul said Jesus was like that.
இயேசு அப்படி இருந்தார் என்று பவுல் சொல்கிறார்.
And he says in 2 Corinthians 13:4, we are also like that.
நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று நான்காம் வசனத்திலே சொல்கிறார். 2 கொரிந்தியர் 13.
That Christ is speaking in me, right?
இப்பொழுது கிறிஸ்து என்னிடத்தில் பேசுகிறார் என்று உங்களுக்கு அத்தாட்சி வேண்டுமா?
You are despising me because I am so short and so thin and not so good looking.
நான் பார்ப்பதற்கு அழகா இல்லை, நான் குள்ளனா இருக்கிறேன், உள்ளியா இருக்கிறேன் என்பதனால நீங்கள் நிந்திக்கிறீர்களா அல்லது அற்பமா எண்ணுகிறீர்களா?
Okay.
சரி.
And you want to see whether Christ is speaking in me.
கிறிஸ்து என்னோடு கூட பேசுகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமா?
Okay, here is the proof.
இங்கே தான் அத்தாட்சி இருக்கிறது.
Jesus was weak.
இயேசு பலவீனராய் இருந்தார்.
He never used this power for himself.
அவர் ஒரு காலம் தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக வல்லமையை பயன்படுத்தவில்லை.
But he used it for others.
ஆனால் மற்றவர்களுக்காகவும் அதை பயன்படுத்தினார்.
He used that power to make 5 loaves into 25,000 loaves.
5 அப்பங்களை 25,000 அப்பங்களாக அவர் மாற்றுவதற்கு அந்த வல்லமையை பயன்படுத்தினார்.
He was making bread for other people, he used the power.
மற்றவர்களுக்காக அப்பத்தை பிற்று கொடுக்கும்போது அந்த வல்லமையை பயன்படுத்தினார்.
But for himself, never.
ஆனால் தனக்காக என்று வரும்போது அதை பயன்படுத்தவே இல்லை.
Make wine for others, he would use the power.
மற்றவர்களுக்கு திராட்சை ரசம் வேண்டும் என்று சொல்லும்போது அந்த வல்லமையை பயன்படுத்தி மாற்றினார்.
Never.
தனக்காக என்று வரும்பொழுது ஒரு காலம் அப்படி செய்யவில்லை.
You know, that is how you distinguish a true servant of God.
ஒரு மெய்யான தேவ மனிதனா இல்லையா என்பதை இப்படித்தான் நீங்கள் அடையாளம் பார்த்துக்கொள்ள முடியும்.
Today we have so many preachers going around claiming to be servants of God.
இன்றைக்கு நாங்களும் தேவ ஊழியர்கள் என்று சொல்லி அநேக பிரசங்கியார்கள் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்.
I believe God has given them power.
தேவன் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதை நான் நம்புகிறேன்.
But that doesn't mean they're all godly men.
ஆனால் அவர்கள் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அர்த்தம் அல்ல.
Let me ask you a question.
ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன்.
Do you believe the devil has power or not?
பிசாசுக்கு பலம் வல்லமை இருக்கிறதா இல்லையா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Who gave it to him?
யார் அந்த வல்லமையை கொடுத்தது?
God gave it to him before he became the devil.
பிசாசு பிசாசாய் மாறுவதற்கு முன்பதாக தேவன் தான் வல்லமை
கொடுத்திருக்கிறார்.
அதிகாரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்று வாசிக்கிறோம்.
But he lost the anointing.
ஆனால் அந்த அபிஷேகத்தை இழந்து விட்டான்.
But he didn't lose the power.
ஆனால் அந்த வல்லமையை அவன் இழக்கவில்லை.
Do you know there's a difference between anointing and power?
அபிஷேகத்துக்கும் வல்லமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Satan was anointed and had power.
சாத்தானுக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தான், அவனுக்கு வல்லமை இருந்தது.
When he was an angel.
அவன் தூதனா இருக்கும் பொழுது.
Now,
இப்பொழுது
the anointing is gone but he still got the power.
அபிஷேகம் போய் விட்டது, வல்லமை மட்டும் இருக்கிறது.
He can still do those things which he did before.
அவன் முன்னாக செய்த அதே காரியங்களை இன்றைக்கும் அவன் செய்ய முடியும்.
But grace and anointing has gone.
ஆனால் கிருபையும் அபிஷேகமும் அவனை விட்டு நீங்கி விலகி விட்டது.
Now you think of a preacher.
இப்பொழுது பிரசங்கியாரை குறித்து எண்ணி பாருங்கள்.
Young man,
வாலிபன்,
seeking God,
தேவனை தேடுகிறான்,
fasting and prayer, 26 years old.
26 வயது நிரம்பிய வாலிபன் உபவாசித்து ஜெபிக்கிறான்.
ஊழியம்
செய்து
கொண்டிருக்கிறான்.
புகழ் பரவுகிறது.
Everybody comes to know of his anointed young man.
இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிபனை குறித்து அநேகர் கேள்விப்படுகிறார்கள்.
Head becomes bigger and bigger.
கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தலை பெரிதாய் கொண்டே போகிறது.
And he looks at the other preachers around him.
தன்னை சுற்றியுள்ள பிரசங்கியர்களை பார்க்கிறான்.
And he begins to use this power for himself.
இப்பொழுது அந்த பலனை, அந்த சக்தியை தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்.
Oh, I can use this power to get money for myself.
எனக்கென்று பணத்தை பெறும்படியாக இந்த வல்லமையை நான் பயன்படுத்தலாம்.
I can collect money in my office, in my meetings.
என்னுடைய கூட்டங்களிலே இப்பொழுது பணம் வசூல் செய்யலாம்.
I can write books and CDs and make money for myself.
இப்பொழுது நான் புத்தகங்களை எழுதலாம், CD-களை விநியோகித்து அதன் மூலமாக எனக்கென்று பணம் சம்பாதிக்கலாம்.
I hope you know that I don't get 1 rupee out of all these books and CDs.
அதற்கிடையிலே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இந்த புத்தகங்கள் விற்பதிலேயும் CD விற்பதிலேயும் நான் ஒரு பைசா கூட வாங்குவதில்லை, எடுத்துக்கொள்வதில்லை.
Once one brother told me.
ஒருமுறை ஒரு சகோதரர் சொன்னார்.
Oh brother Jack, you must be living from all the money you get from the books and CDs.
அவர் சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் இந்த புத்தகத்தை விற்பனை செய்கிறீர்கள், CD-யும் விற்பனை செய்கிறீர்கள், இதிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீர்களா என்று கேட்டார்.
Never, not one.
ஒரு காலவில ஒரு ரூபாய் கூட அதில் தொடுவதில்லை.
Whatever is get there goes back into publishing more books and CDs.
அங்க அந்த புத்தக விற்பனை மூலமா எவ்வளவு பணம் வருகிறதோ அது இன்னும் அதிக புத்தகங்களை அச்சிடுவதற்காக அந்த பணம் செல்கிறது.
But lot of people, those music CDs and all people produce only to make money.
ஆனால் இன்றைக்கு நிறைய இசை கருவி இசைகளையும் ஒலிநடாக்களையும் உண்டாக்குகிற விற்கிறவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக விற்கிறார்கள்.
And this man begins to use his power for himself.
இந்த மனிதன் அந்த சக்தியையும் பலனையும் தனக்கென்று பயன்படுத்த விரும்புகிறான்.
He gets honor for himself.
தனக்கென்று கனத்தை பெற்றுக்கொள்கிறான்.
And he uses the power to buy houses and lands for himself.
இப்பொழுது அந்த பணத்தை வைத்து, அந்த பலனை வைத்து தனக்கென்று நிலத்தையும் வீடுகளையும் வாங்க ஆரம்பிக்கிறான்.
And God takes away the anointing.
தேவன் அந்த அபிஷேகத்தை எடுத்துக்கொள்கிறார்.
God takes away the grace.
கிருபை எடுத்து விடுகிறார்.
But is the power still there?
ஆனால் வல்லமை எங்க இருக்கிறதா?
Yes, it's still there.
ஆமா, அது அங்கேயே தான் இருக்கிறது.
He can still preach powerfully.
இன்னும் வல்லமையாய் பிரசங்கிக்கிறார்.
He can still heal the sick.
இன்னும் நோயாளிகளை சுகப்படுத்துகிறான்.
Didn't I ask you earlier, does this devil still have power?
ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கிறதா? பிசாசுக்கு இன்னும் வல்லமை இருக்குது என்று கேட்டேன்.
He has. Look at all these black magic people. Where do they get power from?
இந்த மந்திரவாதி மந்திரவாதிகளை பாருங்க, அவங்க எங்க இருந்து அந்த வல்லமை கிடைக்கிறது அவங்களுக்கு?
From the devil.
பிசாசுனிடத்துல இருந்து.
So also a Christian preacher.
அதே போல தான் ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார்.
Lose the anointing and still have power.
அபிஷேகத்தை இழந்து விடுகிறார்கள், ஆனாலும் வல்லமையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Most Christians are so foolish.
அநேக கிறிஸ்தவர்கள் புத்தினராயிருக்கிறார்கள்.
They can't distinguish power and grace.
கிருபைக்கும் வல்லமைக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை, அடையாளம்
கண்டுபிடிக்கவில்லை.
ஒரு மனிதனை நான் பார்க்கும் பொழுது அவனுக்கு வல்லமை இருக்கிறதா என்று நான் பார்ப்பதில்லை.
If I follow power, one day I'll be following these black magic people also.
ஏனென்றால் வல்லமை இருக்கிறதா என்று நான் அதை அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தால் ஒரு நாளிலே மந்திரவாதிகளை நான் பின்பற்ற ஆரம்பித்து விடுவேன்.
I am looking for grace.
கிருபை இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன்.
Is the fruit of Jesus Christ in his life?
இயேசு கிறிஸ்துவின் கனிகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
Is there humility?
அங்கே தாழ்மை இருக்கிறதா?
Is there brokenness?
நொறுங்குதல் அங்கே இருக்கிறதா?
Purity?
பரிசுத்தம் அங்கே இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா?
That's what I look for.
இதைத்தான் நான் தேடுகிறேன்.
Not power.
வல்லமையே இல்லை.
Otherwise you'll follow the devil one day. He's got power.
பிசாசுக்கும் வல்லமை இருக்கிறது. ஒரு நாளிலே நீங்கள் பிசாசையும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள்.
That is why we got to distinguish between an operation which is only power without grace.
ஆகவே தான் கிருபை இல்லாமல் வெறும் வல்லமை மட்டும் கிரியை செய்கிற காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Otherwise you'll be deceived in these days.
இல்லாவிட்டால் இந்த நாட்களிலே நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள்.
Paul said, you want to see the power of Christ in me?
நீங்கள் கிறிஸ்துவின் வல்லமை என்னிடத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று பவுல் கேட்கிறான்.
See, I'll show you.
நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Not all this spectacular display of power like the world talks about.
இந்த உலகம் பேசுகிறது போல மாட்சியான பெரிய மகிமையான காரியங்களை செய்யக்கூடியதான வெளிப்பிரகாரமான வல்லமை அல்ல.
Here is the power of Christ.
இங்கே கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது பாருங்கள்.
He was crucified in weakness.
அவர் பலவீனராய் சிலுவையில் அறையப்பட்டார்.
He never used his power for himself.
அவர் ஒரு காலம் அந்த வல்லமை தனக்கென்று பயன்படுத்தவில்லை.
He says in verse 4.
நான்காம் வசனத்தில் சொல்கிறார்.
We are also weak in him.
நாங்களும் அவருக்குள்ளே பலவீனராய் இருக்கிறோம்.
He says I have also got meant much power and authority as an apostle.
அப்போஸ்தலனாய் இருக்கிற எனக்கும் வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது.
I will never use it for myself.
ஆனால் ஒரு காலம் எனக்காக அதை பயன்படுத்த மாட்டேன்.
I will never use it to make money.
பணத்தை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்த மாட்டேன்.
I will never use it to become a big man.
பெரிய மனிதனாய் மாற வேண்டும் என்று பயன்படுத்த மாட்டேன்.
I will never use it to get honor from people.
ஜனங்களுடைய கனத்தை பெறப்பட விரும்ப மாட்டேன். ஏன்?
Because I am weak like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவைப் போல நான் பலவீனனாய் இருக்கிறேன்.
I will not use my power for myself.
எனக்கென்று அந்த வல்லமையை பயன்படுத்த மாட்டேன்.
Look at some of the elder brothers nowadays.
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மூப்பர்களை பாருங்கள்.
They use the power as elder for themselves.
அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை தங்களுக்கென்று பயன்படுத்துகிறார்கள்.
I've seen sometimes some elder brothers make little young brothers go run around buy vegetables for them and all types of things.
சில மூப்பர்களை பார்த்திருக்கிறேன். சிறு பிள்ளைகளை வாலிபர்களை அவர்கள் போய் தனக்கு அந்த காய்கறி வாங்கி கொண்டு அந்த ஜாமான் வாங்கி கொண்டு அந்த வேலையிடுவார்கள்.
Nothing wrong in that.
அதுல தவறு இல்லை.
But you must also be willing as an elder brother to go and buy vegetables for that person. That's all right.
அவருக்கு நீங்களும் காய்கறி வாங்கி கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி என்றால் சரி.
You do that, it's all right. But you all the time you make him do it, then you're a maharaja.
ஆனால் எப்பொழுதுமே நீங்கள்
I can ask another person to brother to do something for me if I also do it for him.
நான் ஒரு சகோதரர் எனக்கென்று சொல்லுகிறேன். அதே சமயத்தில் நானும் அவருக்கு அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் செய்கிறேன்.
If you don't do
மற்றக்கு இதே வேலையை நீங்கள் செய்வதற்கு ஆயத்தம் இல்லை என்றால்
you can't ask that person to do it for you.
அவர் உங்களுக்கென்று அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் கேட்கவே முடியாது.
So you see Paul said I'm a weak person.
பவுல் சொல்கிறார் நான் ஒரு பலவீனன்.
And God made him weak.
தேவன் அவரை பலவீனமாய் மாற்றி இருக்கிறார்.
In fact, it says God gave him a thorn in the flesh and made him weak.
அவருக்கு சரீரத்தில் ஒரு முள்ளை கொடுத்து அவரை பலவீனராக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
So we see God's way is to make his servants weak.
ஆகவே தேவனுடைய வழி எப்படி இருக்கிறது என்றால் தம்முடைய ஊழியக்காரர்களை பலவீனமாக்குகிறார்.
If you are a real servant of God,
நீ உண்மையான தேவ மனுஷனாய் தேவ ஊழியனாய் இருப்பாயானால்
he will make you weak in the eyes of others.
அவர் மற்றவருடைய கண்களிலே உன்னை பலவீனமாய் மாற்றுவார்.
Not someone who can assert himself.
தன்னைத்தானே பெரியவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய காரியத்தை காண்பிக்கிறவனாய் அல்ல.
Force his way on people. Come on, I'm telling you to do this.
நான் சொல்கிறேன் நீங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துறவன் அல்ல.
Of God.
நான் தேவ ஊழியக்காரன் நான் சொல்கிறேன்.
You know the only time I tell anyone I'm a servant of God.
ஒரே ஒரு காரியத்திலே நான் தேவனுடைய ஊழியன் என்று எப்பொழுது சொல்கிறேன் தெரியுமா?
When I speak to a demon possessed person.
ஒரு பிசாசு பிடித்தவனிடத்தில் பேசும் பொழுது மட்டுமே நான் தேவ ஊழியன் என்று சொல்வேன்.
Only time I say it.
அது அந்த ஒரே நேரத்தில் தான் அப்படி நான் சொல்லுவேன்.
Tell that demon I'm a servant of God. I'm telling you in Jesus name. Get out of
here. பிசாசை பார்த்து நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இப்பொழுதே வெளியே புறப்பட்டு போ என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன் பிசாசுக்கு.
I never come to people and say I'm a servant of God.
ஜனங்களிடத்திலே போய் நான் தேவ ஊழியன் என்று நான் சொல்லுகிறதில்லை.
That is all to frighten people.
அதெல்லாம் ஜனங்களை பயமுறுத்துவதற்காக.
Jesus never said that.
இயேசு ஒரு காலம் அதை சொன்னதில்லை.
He always said he's an ordinary man.
நான் சாதாரண ஒரு மனிதன் என்று தான் இயேசு சொன்னார்.
He was weak.
அவர் பலவீனராக இருந்தார்.
That is God's way.
இதுதான் தேவனுடைய வழி.
You see, for example,
உதாரணமாக,
look at the pictures Jesus gave of what we are in the world.
இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள்.
See Matthew chapter 10.
மத்தேயு 10 அதிகாரம்.
And verse 16.
16 வசனம்.
I send you out as sheep in the midst of wolves.
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல என்ன சொல்கிறார்.
But who is stronger there, the wolf or the sheep?
இங்கே ஓநாய் வலிமையானதா அல்லது ஆடு வலிமையானதா?
Do you know?
உங்களுக்கு தெரியுமா?
And who is this servant of God?
இந்த தேவ ஊழியக்காரன் பவன் யார்?
He is a sheep.
அவன் ஒரு ஆடுதான்.
And the worldly people?
உலக மக்கள்?
They are wolves.
உலக ஓநாய்கள்.
God's people are like sheep.
தேவனுடைய பிள்ளைகளும் ஆடுகளை போல இருக்கிறார்கள்.
So when you see some brother behaving like a wolf,
ஆகவே ஒரு சகோதரன் ஓநாயை போல நடந்து கொள்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது,
or a sister behaving like a wolf,
அல்லது ஒரு சகோதரி ஓநாயை போல நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது,
then you know that is not a disciple of Jesus.
இவன் இயேசுவுக்கு சீஷன் அல்ல என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம்.
If you are a disciple of Jesus, you will not behave like a wolf.
நீ ஒரு சீஷனாய் இருந்தால் ஓநாயை போல நடந்து கொள்ள மாட்டாய்.
Wolves are the ones who show their face hard and show their teeth.
ஓநாய்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பல்லை எல்லாம் காண்பித்து அப்படியே தன் முருககுணத்தை அப்படியே காண்பிக்கும்.
But lamb, the lamb doesn't show its teeth.
ஆனால் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி தன்னுடைய பல்லை எல்லாம் காண்பிப்பது.
Lamb is so helpless.
ஒரு ஆட்டுக்குட்டி உதவியற்ற நிலையில் இருக்கிறது.
He said, I send you like sheep in the midst of wolves.
ஓநாய்களுக்குள்ளே ஆடு உங்களை அனுப்புகிறேன் என்று
சொல்கிறார். That is how God sends us.
இப்படிதான் தேவன் நம்மை அனுப்புகிறார்.
You know, we look around in the world and we see the Christians are so helpless and weak.
நாம் இப்படி உலகத்தை சுற்றி பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் பலவீனராக இருக்கிறார்கள், உதவியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
You think God could not have made us like wolves?
நம்மை ஓநாய் போல தேவன் உண்டாக்கி இருக்க மாட்டாரா?
He could have.
கண்டிப்பா உண்டாக்கி இருந்திருக்க முடியும்.
He doesn't want to do it like that.
அப்படி அவர் செய்ய விரும்பவில்லை.
That is all the devil's children are like that.
அதுக்கு ஆகவே தான் பிசாசின் பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்.
Jesus does not call himself the wolf of God, lamb of God.
நான் தேவனுடைய ஓநாய் என்று தேவன் தம்மை ஒருபோதும் அழைக்கவில்லை. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி என்று தம்மை அழைத்தார்.
We are to follow him.
நாம் அவரை பின்பற்ற வேண்டும்.
We are to be like sheep.
நாம் ஆட்டுக்குட்டிகளை போல இருக்க வேண்டும்.
I want to ask you, my brother, sister,
என் சகோதரனே சகோதரி, நான் உன்னை பார்த்து கேட்கிறேன்.
Are you a lamb or a wolf?
நீ ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறாயா அல்லது ஓனாயா இருக்கிறாயா?
Shall I ask your wife?
உங்களை பத்தி உங்க மனைவிட்ட கேக்கட்டுமா?
Whether you are a lamb or a wolf?
நீங்க வீட்ல ஆட்டுக்குட்டியா இருக்கீங்களா ஓனாயா இருக்கீங்களா மனைவிட்ட கேட்டா தெரியும்.
What about your sister?
சகோதரியே உங்களை பற்றி என்ன?
Shall I ask your husband?
உங்க வீட்டுக்காரர் கேக்கவா?
You know what Jesus was?
இயேசு எப்படி இருந்தா தெரியுமா?
He was a lamb.
ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தார்.
But you say, brother, if we have become lambs, everybody will just hit us left, right and center.
Ayyo naanga aattu kutiye pola irundha indha kaalathila kekkava venum nalla rendu kuduthu anipiruvaangale.
That's what they did to Jesus.
Yesuga apdi dhaan seidhargal.
But on the third day God raised him up.
Anal moondram nalile yesu pidha yesu ivarude elupinar.
People may take advantage of you.
Ungalai thangalukku saadhagamaai janangal payanpadutha mudiyum.
Many people have taken advantage of me in 46 years of my Christianity.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 46 ஆண்டுகளாக அநேகர் என்னை சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டார்கள்.
I have never till today fought back with them.
இன்று வரை நான் அவர்களை எதிர்த்து போராடினதே இல்லை.
When I was a young man,
நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது,
there was a very godly man in this country called Brother Bhakt Singh.
பக்சிங் என்றதான ஒரு தேவ மனிதன் ஒருவர் இருந்தார்.
I was only 23 years old.
அப்பொழுது எனக்கு 23 வயது தான் ஆகியது.
He was a 60 year old man that time.
அப்பொழுது அவருக்கு 60 வயது நிரம்பிய மனிதராக இருந்தார்.
He loved me very much.
அவர் என்னை அதிகமாக நேசித்தார்.
He took me up when I was a small baby 2 months old and prayed that I would be a servant of God one day.
நான் 2 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் என்னை கைகளிலே ஏந்தி ஆண்டவரே இந்த குழந்தை ஒரு நாளிலே தேவ ஊழியனாய் மாறட்டும் என்று அவர் ஜெபித்தார்.
So when I grew up,
ஆகவே நான் வளர்ந்த பொழுது,
great love for me.
அவர் என்னை அதிகமாக நேசித்தார்.
And he gave me 3 bits of advice when I was 23 years old.
எனக்கு 23 வயதாக இருக்கும் பொழுது அவர் எனக்கு 3 ஆலோசனைகளை சொன்னார்.
And I have never forgotten it in all these 43 years.
இந்த 43 ஆண்டுகளாக அந்த ஆலோசனையை நான் மறக்கவே இல்லை.
One, he said,
முதல் ஆலோசனை,
if ever you have any need in your life, don't tell man, tell God.
எப்பொழுதெல்லாம் உனக்கு தேவை இருக்கிறதோ உன் வாழ்க்கையிலே அப்பொழுது ஒரு காலம் மனிதனிடத்திலே சொல்லவேண்டாம், தேவனிடத்திலே சொல்.
Financial need, any need,
பண தேவையா இருந்தாலும் சரி, பொருளாதார தேவை, எந்த தேவையா இருந்தாலும் சரி.
He was telling me from his own many years of experience, 30 years experience.
அவர் தன்னுடைய 30 ஆண்டுகள் அனுபவத்திலிருந்து அதை எனக்கு சொல்கிறார்.
I was a new believer. I had been born again only 4 years then.
அப்பொழுது எனக்கு 4 வருடம் தான் ஆகியது. நான் மனம் திரும்பி,
I am very thankful for that advice. I have followed it all my life.
இந்த ஆலோசனைக்காக அவருக்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கை முழுதுமாய் இந்த ஆலோசனையை பின்பற்றி
இருக்கிறேன். Never told my needs to anybody. God has met all my needs.
என்னுடைய தேவையை யாருக்கும் நான் சொன்னதே இல்லை. தேவனே என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இருக்கிறார்.
The second thing he said was,
அவர் சொன்ன இரண்டாவது ஆலோசனை,
live very simply.
மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்.
Don't spend too much money on yourself, on clothes or things for yourself.
ஆடை அணிகளிலே நீங்கள் அதிகமாக பணத்தை செலவு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்.
And I have followed that also.
நான் அதையும் பின்பற்றி இருக்கிறேன்.
I have followed it always.
எப்பொழுதே நான் அதை பின்பற்றி இருந்தேன்.
Always.
எப்பொழுதும்.
Even
eating food anywhere, always I've tried to live very simply.
ஆகாரத்தை சாப்பிடுவதானாலும் சரி, எந்த காரியத்தை செய்வதானாலும் சரி, மிகவும் எளிமையாய் வாழ கற்றுக்கொண்டேன்.
That is how Jesus lived.
இப்படிதான் இயேசு வாழ்ந்தார் என்று நான் நம்புகிறேன்.
And that has protected me from getting into debt and all types of problems.
கடன் பிரச்சனையில் அகப்படுவது போன்ற பிரச்சனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டது.
It has protected me from being a lover of food.
ஆகாரத்தை நேசிக்கிறவன் என்கிற காரியத்தில் என்னை பாதுகாத்தது.
Lover of comfort or any such thing.
அல்லது சுகத்தை நேசிக்கிறவன் என்கிற காரியத்தில் என்னை விடுதலையாக்கி விட்டது.
The third thing he said was,
அவர் சொன்ன மூன்றாவது காரியம்,
if somebody attacks you, don't fight back.
உன்னை யாராவது தாக்கினால் நீ திரும்ப அவர்களிடத்தில் சண்டை போட வேண்டாம்.
That also I have followed all my life.
இதையும் நான் என் வாழ்க்கையை முழுதுமாய் பின்பற்றி இருக்கிறேன்.
Okay, you want to hit me?
என்னை அடிக்க வேண்டுமா நீங்கள்?
I'm a weak person.
நான் ஒரு பலவீனன்.
I don't have power like Jesus to call 72,000 angels.
இயேசு அவர் சொல்லியிருந்தால் 72,000 தூதர்கள் வருவார்கள், வந்திருப்பார்கள், அதுபோல எனக்கு வல்லமை இல்லை.
He had that power, I don't have that power.
அவருக்கு அந்த வல்லமை இருந்தது, எனக்கு அந்த வல்லமை இல்லை.
But I do have power to say, God punish this fellow for treating me like this.
என்னை இது மாதிரி நடத்துகிற உன்னை தேவன் தண்டிப்பாராக என்று சொல்வதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது.
I won't say that.
ஆனாலும் அதை நான் சொல்ல மாட்டேன்.
Because it says about Jesus.
இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது.
In 1 Peter chapter 2.
1 பேதுரு 2 ஆம் அதிகாரம்.
And it says we must follow his example.
நாம் அவருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது.
1 Peter chapter 2.
1 பேதுரு 2 ஆம் அதிகாரம்.
It says here that Christ has suffered for us, verse 21, leaving us an example that we must follow in his steps.
கிறிஸ்துவும் 21 ஆம் வசனம், 1 பேதுரு 2:21, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடையில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
What is the example we have to follow?
நாம் பின்பற்ற வேண்டிய அந்த மாதிரி என்ன?
Please read very carefully.
மிகவும் கவனமாய் வாசியுங்கள்.
Jesus Christ has left us an example we should follow in his steps.
அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படி நமக்கு என்று ஒரு மாதிரியை வைத்து போனார்.
Number 1.
முதலாவது காரியம்,
he did not do any sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
We have to follow in his steps.
அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும்.
Number 2.
இரண்டாவது காரியம்,
there was no deceit in his mouth. He didn't try to deceive anybody or tell any lie.
யாரிடத்திலேயும் அவர் பொய் சொல்லவோ அல்லது ஏமாற்றவோ இல்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை.
We must follow him.
நாம் அவரை பின்பற்ற வேண்டும்.
And third.
மூன்றாவது காரியம்,
when he was reviled, he did not revile in return.
அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார்.
And people called him bad names, he did not say anything in return.
ஜனங்கள் அவரை கெட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லி கூப்பிட்டார்கள், ஆனால் அதற்கு மாறு உத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை.
Prince of devils.
பிசாசுகளின் அதிபதி என்று கூப்பிட்டார்கள்.
He said, I am an ordinary man. No, it's all right. You are forgiven.
நான் ஒரு சாதாரண மனிதன், மனுஷகுமாரனாகவே நான் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டேன்
என்று சொன்னார். Don't speak against the Holy Spirit.
ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேச வேண்டாம் என்று சொன்னார்.
He was equal to the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு சமமானவராய் இருந்தார்.
But he said, no, speaking against me is okay.
எனக்கு விரோதமாய் பேசினால் பரவாயில்லை, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்.
While suffering, he did not utter any threats.
பாடுபடும் போது அவர் யாரையும் பயமுறுத்தவில்லை.
You know, when people were spitting on his face,
yes, or they mouthile chupina bodu,
he didn't say, you wait and see, one day when I come back, what will God will do to you.
Nalla kaathirundhu paarenga, oru naal na thirumbi varumbodhu devan ungala enna seiya poraa nu paarenga endru solli sollavillai.
He never said.
Appadi avar sollavillai.
He said, Father, forgive them.
Idhaave ivargalukku manniyum endru sonnar.
They don't know what they are doing.
Ivargal seivathu enna endru ariyaadirukkaraargal endru sonnar.
Really true.
Unmaiyalume meiyana kaariyam adhu.
You say, how can somebody kill someone and say they don't know what they are doing?
Oru aal sila makkal ivara kolraanga, கொல்றவங்களை பார்த்து இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறான் எப்படி சொல்றது?
I mean, somebody is crucifying Jesus and you say they don't know what they are doing.
அங்கே ஒரு சில இயேசு சிலுவையில் அறைகிறார்கள், அவங்க தெரியாம செய்யறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்?
It's absolutely true.
அது உண்மையாலுமே மெய்தான்.
They did not know that this was the Son of God.
இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறியாமல் செய்தார்கள்.
You know, the Bible says in Zechariah 2 verse 8.
வேதம் சொல்கிறது, சகரியா 2 அதிகாரம் 8 வசனம்,
we are the apple of God's eye.
நாம் அவருடைய கண்ணின் மணிகளாய் இருக்கிறோம்.
If you don't know that verse, you must remember that verse.
இந்த வசனம் இதுவரை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வாசித்து அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Remember it. Zechariah chapter 2 verse 8.
சகரியா 2 அதிகாரம் 8 வசனம்,
you are the apple of God's eye.
நீங்கள் தேவனுடைய கண்ணின் மணிகளை போல இருக்கிறீர்கள்.
And you know what that means?
அதனுடைய பொருள் என்ன தெரியுமா?
You know, if you accidentally touch the apple of your eye,
நீங்கள் தெரியாம உங்க கண்ணின் கருவியை தொட்டுட்டீங்கன்னா,
you feel a pain immediately.
உடனடியாக ஒரு வலி உங்களுக்கு தெரிகிறது.
It's not like touching any other part of your body.
சரீரத்தில் மற்ற பகுதியை தொடுவது போல அல்ல.
Even your hand,
உங்களை சொந்த விரல்களே,
you can touch any part of your body with your hand.
எங்க வேண்டுமானாலும் நீங்க தொடலாம், வலி இருக்காது.
But as soon as you touch the apple of your eye, you react because it's so sensitive.
உங்க கண்ணின் மணியை தொட்ட உடனே நீங்க அப்படியே அந்த தடுக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் அது மிகவும் உணர்வுள்ளதா இருக்கிற ஒரு பகுதி.
What does it mean when it says in Zechariah 2:8 that I am the apple of God's eye?
ஆகவே சகரியா 2:8 நான் அவருடைய கண்மணியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது அர்த்தம் என்ன?
See, if somebody touches the apple of my eye,
யாராவது என்னுடைய கண்ணின் கருவிழியை தொட்டால்,
the eye does not do anything.
கண்ணாக ஒன்றும் செய்வதில்லை.
What can the eye do?
கண் என்ன செய்ய முடியும்?
Eye is helpless.
கண் உதவிட்டதா இருக்கு.
But the hand will push the other fellow away.
ஆனால் அங்க கண்ணை தொட வரவன் இந்த கை பிடிச்சி தள்ளிவிடும்.
So if I am the apple of God's eye,
ஆகவே நான் தேவனுடைய கண்ணின் மணியா இருந்தால்,
somebody hits me or touches me,
யாராவது என்னை தொட்டால், அதை தாக்கினால்,
I don't do anything.
நான் ஒன்றும் செய்வதில்லை.
But my God,
ஆனால் என் தேவன்,
he will do something.
அவர் ஒன்றை செய்வார்.
Because they are not allowed to touch me.
ஏனென்றால் அவர்கள் என்னை தொடுவதற்கு அனுமதி இல்லை.
Because I am the apple of God's eye.
ஏனென்றால் நான் தேவனுடைய கண்மணியாய் இருக்கிறேன்.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
If your husband slaps you,
உங்களுடைய கணவன் உங்களை அடித்தால்,
I feel sorry for what God will do to your husband.
உங்கள் கணவருக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்தால் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது.
It will be terrible.
அது பயங்கரமாய் இருக்கும்.
It will be so terrible that you'll say, God, please don't, please forgive him.
ஆண்டவரே, தயவுசெய்து கணவரை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பரிந்து பேசுவீங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்.
He didn't know what he did. He was hitting God's eye like that.
அவர் என்ன செய்யறானே தெரியாம செஞ்சார். தேவனுடைய கண்மணியை அடிக்கிறார்.
When somebody attacks me,
என்னை யாராவது தாக்கினால்,
I can really say they don't know what they are doing.
அவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி நான் உண்மையாலுமே சொல்ல முடியும்.
They don't know that they are touching the apple of God's eye.
அவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள் என்று தெரியாமல் தொடுகிறார்கள்.
I will do nothing.
நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்.
I will say, Father, forgive them. They don't know what they are doing.
ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னது அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று நான் சொல்லுவேன்.
My side, I will forgive.
என்னுடைய பட்சமாய் நான் மன்னித்து விடுவேன்.
From God's side, he will not forgive them till they repent.
ஆனால் தேவனுடைய பார்வையிலே, அவருடைய பட்சத்திலே, அவர்கள் மனம் திரும்பும் வரை மன்னிக்க மாட்டார்.
See, I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Jesus died on the cross.
இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது,
Pharisees who ordered his crucifixion.
அங்கே பரிசேயர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க செய்தார்கள்.
Said, Father, forgive them.
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்.
He was not praying for the Roman soldiers. They did not do any crime. They were only obeying the orders.
அவர்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ரோம போர்ச்சுகர்களுக்காக சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்த உத்தரவே அவர்கள் சரிபடி செய்கிறார்கள்.
The Romans did not do any crime in nailing Jesus to the cross.
இயேசுவை சிலுவையிலே அறையும் பொழுது அந்த ரோம போர்ச்சுகர்கள் எந்த தவறும் செய்யவில்லை.
Only obeying their orders. Come on, hit this fellow.
இந்த மனிதனை சிலுவையில் அறைய என்று சொன்ன உடனே உத்தரவு வந்தேனே அதை செய்தார்.
அவ்வளவுதான். Standing there at the cross, they were the sinners.
ஆனால் சிலுவைக்கு அருகே நிற்கிற அந்த பரிசேயர்கள் அவர்கள்தான் பாவிகள்.
Chief priests.
அங்கே பிரதான ஆசாரியர்கள்.
And Jesus said, Father, forgive them. They don't know what they are doing.
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்.
They don't know who I am.
நான் யார் என்றே அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள்.
I am an ordinary man. Just because I keep on saying I am an ordinary man, they think I am an ordinary man.
நான் சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன் சொல்லிக்கொண்டே இருந்தபடினாலே அவர்கள் சாதாரண மனுஷன் என்று எண்ணிவிட்டார்கள்.
They don't know.
அவர்களுக்கு தெரியவில்லை.
I mean, people like Peter and all, their eyes were opened. They knew.
பேதுரு போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அவர்கள் நான் யார் என்று அறிந்து கொண்டார்கள்.
Their eyes are blind.
ஆனால் இவருடைய கண்களோ குருடாய் இருக்கிறது.
No.
அவர்களுக்கு தெரியவில்லை.
They think I am the prince of devils. That's why they are crucifying me.
நான் பிசாசுகளின் அதிபதி என்று எண்ணுகிறார்கள். ஆகவே தான் என்னை சிலுவையில் அறைகிறார்கள்.
They don't know.
அவர்களுக்கு தெரியவில்லை.
Forgive them.
மன்னி மாண்டவரே.
Okay, let me ask you a question.
சரி, இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன்.
One day those Pharisees, Annas and Caiaphas and all will stand at the judgment seat of Christ.
ஒரு நாளிலே கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக அவரை கொலை செய்ய உத்தரவு பிறப்பித்த பரிசுகள் எல்லாம், ஆசாரிகள் எல்லாம் நிற்க போகிறார்கள்.
Do you think God will forgive them and take them to heaven?
அங்கே தேவன் அவர்களை மன்னித்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வார் என்று எண்ணுகிறீர்களா?
Just because Jesus prayed, Father, forgive them.
இயேசு பிதாவே, அவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்ததனாலே அவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வாரா?
Definitely not.
கண்டிப்பாக இல்லை.
They will go to hell.
அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள்.
You say, why do they go to hell? Jesus said, forgive them.
இயேசு மன்னியும் என்று ஜெபித்து விட்டார், ஏன் பிறகு நரகத்துக்கு போகிறார்கள் கேட்கலாம்.
Understand a very important thing.
இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Whenever you harm another person,
எப்பொழுதெல்லாம் நீ மற்றவனை புண்படுத்துகிறாயோ, தீமை செய்கிறாயோ,
that sin has got two dimensions.
அந்த பாவத்திற்கு இரண்டு கோணங்கள் உண்டு.
One, you have sinned against God.
ஒன்று, நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய்.
Another, you have sinned against that man.
இன்னொன்று, இந்த நபருக்கு விரோதமாய் தீமை செய்தாய்.
For example, if you come and slap me,
நீங்கள் என்னை வந்து அறைந்தால்,
there are two dimensions to that sin.
அந்த ஒரு அறைதலுக்கு இரண்டு கோணங்கள் உண்டு.
One, you have sinned against me.
ஒன்று, நீங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள்.
Another, you have sinned against God, whose child I am.
இன்னொரு பரிணாமம், அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறபடினால தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்தீர்கள்.
So there are two, like a cross, there are two parts to that sin.
ஆகவே இந்த பாவத்திற்கு இரண்டு, சிலுவையிலே இருக்கிறது போல இரண்டு பகுதிகள் உண்டு.
So this horizontal part, I can say, okay, Father, forgive them, forget it, I'm not charging them.
இந்த கிடைமட்டமான பாவம், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நீ அவர்கள் செய்து தெரியாமல் செய்யற மன்னித்துடும்
என்று சொல்கிறார்.
ஆகவே இந்த கிடைமட்டமான பாவம் போய்விட்டது, அதை நான் அவர்களை மன்னித்து விட்டேன்.
But what about this part?
ஆனால் இந்த செங்குத்தான இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன?
Still there.
அது அங்கேயே தான் இருக்கிறது.
That can go only if you repent and ask God to forgive you.
அது நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தேவனே நீ மன்னி என்று தேவனிடத்தில் கேட்டால் தான் அந்த பாவம் மன்னிக்கப்பட முடியும்.
When Jesus said forgive Annas and Caiaphas,
அவே அண்ணா காய்பாவை ஆண்டவரே மன்னிம் என்று இயேசு சொன்ன பொழுது
horizontal part is gone.
இந்த கிடைமட்டமாய் இருக்கக்கூடிய இந்த பரிணாமம் நீங்கி விட்டது.
They still sinned against God.
ஆனாலும் அவர்கள் இன்னும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் பாவிகளாகவே இருக்கிறார்கள்.
And that can be forgiven only if they repent and ask God to forgive them.
அது அவர்கள் எப்பொழுது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கறாலோ தேவனிடத்தில்
And if they don't repent,
அவர் மனம் திரும்பவில்லையானால்
even though Jesus removed the horizontal part,
இயேசு அந்த கிடைமட்டமாய் இருந்த அந்த பரிணாமத்தை நீக்கினபடினாலும் கூட
this part is still there, so they go to hell.
இந்த செங்குத்தா இருக்கக்கூடிய பரிணாமம் அங்கே தான் இருக்கிறது, அவர் நரகத்தில் தான் போவார்.
Somebody does harm to me,
ஆகவே யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்தால்,
my side I say forgive him.
என்னுடைய பாகத்திலிருந்து என்னுடைய பக்கத்திலிருந்து மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி விடுகிறேன்.
We don't want to charge that person.
அந்த நபரின் மேலே அந்த தீமை சுமரக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன்.
But that is a vertical part.
ஆனால் அதற்கு ஒரு செங்குத்தான பகுதி உண்டு.
Where the Lord says in Romans 12 and verse 19.
ரோமர் 12 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார்,
Vengeance is mine, I will repay.
பழிவாங்குதல் எனக்குரியது, நானே அதற்கு பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He is going to repay.
அவர் அதற்கு பதில் செய்ய போகிறார்.
What am I supposed to do?
நான் என்ன செய்ய வேண்டும்?
Verse 20.
20 ஆம் வசனம்,
Give him some food.
அவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடு.
If he's my enemy is hungry, feed him.
சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு.
If he's thirsty, give him a drink.
அவன் தாகமா இருந்தால் பானம் கொடு.
So this fellow slapped me, hurt me.
ஆகவே இவன் என்னை அடித்து விட்டான், தீமை செய்து விட்டான்.
He's hungry, I give him some food.
அவன் பசியா இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கிறேன்.
He's thirsty, I give him a drink.
அவனுக்கு தாகமா இருந்தால் பானம் கொடுக்கிறேன் குடிக்க.
Because the horizontal part I follow Jesus.
ஏனென்றால் இந்த கிடைமட்டமான பகுதியிலே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்.
But he won't escape.
ஆனால் அவன் தப்பிக்க மாட்டான்.
Because verse 19 God says I will repay that fellow one day.
ஒரு நாளிலே நான் அவருக்கு பதில் செய்வேன் என்று 19 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்.
Sometimes he repays them on the earth itself.
சில சமயத்தில் இந்த பூமியிலேயே அவர்களுக்கு பதில் செய்து விடுகிறார்.
Gives them some sickness,
சில வியாதிகளை கொடுக்கிறார்,
or some punishment,
அல்லது ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கிறார்.
That will be a mercy if they get their punishment on the earth.
இந்த பூமியிலேயே அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது உண்மையிலே சொல்லப்போனால் அது இரக்கம் தான்.
Then they can repent.
ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வழி உண்டு.
They don't get their punishment on the earth.
இந்த பூமியிலேயே அவர்களுக்கு தண்டனை கிடைக்காவிட்டால்
then it will be terrible for them.
அவர்களுக்கு அது பயங்கரமாக இருக்கும்.
Because that means eternal hell only.
அவர்களுக்கு அதனுடைய பொருள் அவர்கள் நித்திய நரகம் தான்.
I tell you it is much better if that fellow gets his punishment on earth for harming me.
எனக்கு தீங்கு செய்தபடினாலே அவனுக்கு இந்த பூமியிலேயே தண்டனை கிடைத்து விட்டால் அது அவனுக்கு எவ்வளவோ நல்லது என்று சொல்கிறேன்.
Because there's a chance for him to
ஏனென்றால் அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது.
But if he does not get a punishment on the earth,
ஆனால் பூமியிலேயே அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கவில்லை என்றால்
that's terrible his fate in eternity.
அநித்தியத்திலே அவனுடைய கதி அதோகதி தான்.
And that is why I say to all of you,
ஆகவே தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்,
if somebody has harmed you, forgive them.
யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களை மன்னியுங்கள்.
We are like lambs.
நாம் ஆட்டுக்குட்டிகளைப் போல இருக்கிறோம்.
We don't go fighting with the wolves.
நாம் ஓநாய்களோடு கூட சண்டை போட நமக்கு தேவையில்லை.
They tore off some of my flesh.
என்னுடைய மாம்சத்தை கிழித்து சதையை கிழித்து சாப்பிடுகிறார்கள்.
Okay, he's a wolf, that is what he does.
ஓநாய் தான், ஓநாய் ஓநாய் செய்கிறதான் செய்வார்கள்.
I am not going to bite and take some of his flesh.
நான் போய் ஓனாய் கடித்து அவனுடைய சதையை திங்க
மாட்டேன். Because I am not a wolf.
நான் ஓனாய் இல்லை.
I am a lamb.
நான் ஒரு ஆட்டுக்குட்டி.
And if you go and take some of his flesh,
நீங்கள் போய் அவனுடைய சதையை நீங்கள் கடித்து எடுத்தால்,
he is a wolf and you are also a wolf.
அவனும் ஓனாய், நீங்களும் ஓனாய். ஓனாய் ஓனாய் தான்.
So tell me, are you a wolf or a lamb?
ஆகவே சொல்லுங்கள், நீங்கள் ஓனாயா இருக்கிறீர்களா அல்லது ஆட்டுக்குட்டியா இருக்கிறீர்களா?
When a husband shouts at his wife, that's a wolf.
ஒரு புருஷன் மனைவி பார்த்து திட்டுகிறான், சத்தம் போடுகிறான், அவன் ஒரு ஓனாயா இருக்கிறான்.
The wife shouts back, what is she?
மனைவியும் திரும்ப சத்தம் போடுகிறாள், அவள் இப்பொழுது யாராய் மாறுகிறாள்? அவள் யார்?
கரெக்ட்,
சரியாய் சொல்லிவிட்டீர்கள்.
So these are two wolves.
ஆகவே இங்க இரண்டு ஓனாய்கள் சண்டை போடுகிறது.
But Sunday morning they coming and praise the Lord, hallelujah and all that.
ஆனால் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலை உடனே எல்லாம் ஆட்டிக்குட்டிகளாய் மாறி விட்டது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று துதி பாடுகிறார்கள்.
You know what Jesus called them?
அப்படி இயேசு என்ன அவர்களை சொன்னார்?
Wolves in lamb's clothing on Sunday morning.
ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு தோலை போர்த்திய ஓனாய்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
We shouldn't be like that.
நாம் அப்படி இருக்க கூடாது.
I send you as lambs in the midst of wolves.
ஓனாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை அனுப்புகிறேன் என்று
சொல்கிறார். Somebody is a wolf, let him be a wolf.
யாராவது ஓனாயா இருந்தால் ஓனாய் இருக்கட்டும்.
You be a wolf, I am a lamb.
நீ ஓனாய் இருந்து விடு, நான் ஆட்டுக்குட்டி தான்.
But you say, then they'll just keep on taking eating me.
அப்படியானால் என்னை தின்று கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லலாம்.
God will never allow you to be tested beyond your ability.
உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார்.
You know, that is one of the most wonderful promises in the scripture.
வேதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதேயானால் இதுதான் இந்த வாக்குத்தத்தம்.
When we are helpless,
நாம் உதவியற்றவர்களாக இருக்கும் பொழுது,
don't fight back.
நாம் திரும்ப சண்டை போடாதிருக்கும் பொழுது,
I know many times God has said this to me.
अनेक சமயத்தில் தேவன் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார்.
Because I serve the Lord,
நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதினாலே,
the devil hates me.
பிசாசு என்னை வெறுக்கிறான்.
Hates my family.
என் குடும்பத்தை வெறுக்கிறான்.
Attack me, attack my wife, attack my children in so many ways.
பல விதங்களிலே என்னையும் என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தாக்கி இருக்கிறான்.
Most of you know nothing about it and I will never talk about it.
உங்களிலே அநேகருக்கு அது தெரியாது. அதை குறித்து நான் பேச போவதும் இல்லை.
I tell you something.
ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
The attacks have always been from people.
அந்த தாக்குதல்கள் எல்லாம் ஜனங்களிடத்தில் இருந்து தான் வந்திருக்கிறது.
God uses people.
பிசாசு தன்னுடைய மக்களை பயன்படுத்துகிறார்.
And when they attack me,
அவர்கள் என்னை தாக்கும் பொழுது,
the Lord has said to me,
தேவனிடத்தில் சொல்லி இருக்கிறார்,
Do you want to deal with them or will you let me deal with them?
நீ அவர்களோடு கூட இடைபட விரும்புகிறாயா அல்லது நான் இடைபட வேண்டும் என்று நீ அனுமதிக்கிறாய் என்று கேட்பார்.
I said, Lord, I pull out of the way. You deal with them.
ஆண்டவரே, நான் அங்கிருந்து விலகி விடுகிறேன். நீர் இடைபடும்.
I'm not going to deal with them.
நான் அவர்களோடு கூட இடைபடுவது கிடையாது.
I want to say to you.
உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
I've been a believer 46 years.
47 ஆண்டுகளாக நான் 46 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்திருக்கிறேன்.
My testimony.
நான் இன்றைக்கு என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்.
Never behaved like a wolf to anybody.
யாரிடத்திலும் நான் ஓநாயை போல நடந்து கொண்டதே கிடையாது. ஒரு முறை கூட கிடையாது.
Many wolves have attacked me.
அநேக ஓநாய்கள் என்னை தாக்கி இருக்கிறது. ஆனால்
God has never allowed me to be tested beyond my ability.
என்னுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிக்கவே இல்லை.
Because he knows how much ability I have.
எனக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும்.
He knows if it becomes too much I'll just get discouraged.
எனக்கு அதிகபடியாய் போனால் நான் சோர்வடைந்து விடுவேன் என்று அவருக்கு தெரியும்.
He knows if it becomes too much I may even sin.
அதிகபடியாய் போகும்போது நான் பாவம் கூட செய்து விடுவேன் என்று அவருக்கு தெரியும்.
You know, like how much weight can you carry on your head?
உங்க தலையில எவ்வளவு பாரம் சுமக்க முடியும்?
Okay, 10 kilos, 15 kilos,
10 kilos, 15 kilos, 20 kilos.
After some time it becomes too much.
அதுக்கப்புறம் தாங்க முடியாத பாரமாய் மாறி விடுகிறது.
Will you let your children carry a suitcase that is too heavy for them to carry?
உங்க பிள்ளைங்கள தூக்க முடியாத சூட்கேஸ் தூக்குபான் சொல்லி கேப்பீங்களா?
Suppose you are traveling in a train or a bus.
ஒரு ட்ரெயின்ல இல்ல பஸ்ல பிரயாணம் பண்றீங்க.
And you tell your 3 year old boy to carry that 30 kilo suitcase.
மூணு வயசு பையன் ஏய் தூக்குடா 30 kilo suitcase னு சொல்றீங்க.
You won't do that.
நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள்.
If you being evil won't let your children carry a heavy weight.
பொல்லாத தகப்பன்மாராய் நீங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளை பெரிய கனமான பாரத்தை தூக்க அனுமதிக்காமல் இருக்கும் பொழுது,
you think your heavenly father will make you carry a weight on your head that is too much for you?
உங்களுடைய பரலோக பிதா உங்களுக்கு சுமக்க முடியாத பாரத்தை தலையின் மேல் வைப்பார் என்று எண்ணுகிறீர்களா?
I know.
எனக்கு தெரியும்.
He has never done that with me.
என் வாழ்க்கையில ஒரு காலமாக அவர் செய்ததில்லை.
He has only allowed me to carry as much as I can bear.
எவ்வளவு என்னால தாங்க முடியுமோ அவ்வளவு தான் அதை அனுமதித்து இருக்கிறார்.
As my strength has increased,
என்னுடைய பலன் பெருக பெருக,
then the weight has become more.
அந்த பாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது.
That's good.
அது நல்லதுதான்.
No, in these Olympics they have this weightlifting championship.
ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளிலே பாரம் தூக்கும் சுமை தூக்கும் போட்டி வைத்திருக்கிறார்.
Always trying to break the record.
இப்பொழுதுமே இன்னும் கொஞ்சம் அதிகமான சுமை ரெக்கார்டை உடைக்க வேண்டும் என்று அவர் தூக்கிக் கொண்டே இருக்கிறார்.
I broke the record.
அவர்கள் அதுக்கு அதிகமான பாரத்தை தூக்கி அவர்கள் சாதனை புரிகிறார்கள்.
Like that, God also puts little more weight sometimes so that we break the record and become a champion.
நாமும் கூட சாதனை படைக்க வேண்டும், சாம்பியனாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரத்தை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் தூக்க சொல்லி.
He won't do that if we are not strong.
நாம் வலிமை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அவர் அப்படி செய்ய மாட்டார்.
If you are a small boy, little 5 kilos only, lift it.
சின்ன பையனா இருந்தால் 5 கிலோ தூக்கினா போதும் பாயின் சொல்லி கொடுப்பார்.
But as you grow,
ஆனால் வளர வளர,
he will give you more weight so that you become a strong Christian.
நீ ஒரு வலிமையான கிறிஸ்துவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அதிகமான பாரத்தை சேர்ப்பாய்.
You will always be a lamb.
ஆனால் நீ எப்பொழுதும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தான் இருப்பாய்.
See the pictures Jesus used.
இயேசு பயன்படுத்தியிருந்த படங்களை
பாரு. Always a picture of weakness.
எப்பொழுதுமே பலவீனமான ஒரு காட்சி.
See another picture.
இன்னொரு காட்சி உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். Luke chapter 18.
லூக்கா 18 அதிகாரம்.
Luke 18.
லூக்கா 18 அதிகாரம்.
Here he speaks about the church like a widow.
இங்கே சபையை ஒரு விதவைக்கு ஒப்பாக பேசுகிறார்.
A widow who has to go to the judge.
விதவை நியாயாதிபதியிடத்தில் போக வேண்டியிருக்கிறது.
Why does she have to go to the judge?
ஏன் அவள் நியாயாதிபதியிடத்தில் போக வேண்டியிருக்கிறது?
She has got no children to help her.
அவளுக்கு உதவி செய்வதற்கு பிள்ளைகள் இல்லை.
No son, no daughter.
மகனும் இல்லை, மகளும் இல்லை.
If she had a son or daughter, they would have gone to the court.
மகனோ மகளோ இருந்திருந்தால் வழக்கு மன்றத்திற்கு அவர்கள் சென்றிருந்திருப்பார்கள்.
This is a helpless widow, no children, husband has died.
புருஷன் மரித்து விட்டான், பிள்ளைகள் இல்லை, உதவியற்ற விதவியாய் இருக்கிறாள்.
Can you picture a woman like this? You know sometimes some women like this.
அப்படி ஸ்திரீகள் இருக்கிறதே உங்களால யோசித்து பார்க்க முடியுறதா? நீங்கள் அவர்களை கற்பனை செய்து
பாருங்கள்.
புருஷன் மரித்து விட்டான்,
children,
பிள்ளைகள் இல்லை.
She is an old lady.
அவள் வயது சென்ற ஒரு ஸ்திரீ,
65 years old.
65 வயது.
And the neighbor is pushing and taking more and more of her property.
ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த விதவையுடைய சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்துக் கொண்டே இருக்கிறார்.
Moving the fence every day.
ஒவ்வொரு நாளும் வேலையை பார்த்தா 6 அடி உள்ள வந்துறாரு, அடுத்த நாள் 6 அடி உள்ள வந்துறாரு.
And this widow doesn't know what to do.
இப்பொழுது அந்த விதவைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை.
She doesn't know any police inspector, nobody.
அந்த விதவைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருமே தெரியாது.
She has no influence. She is poor.
அவளுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, ஆகவே அவள் ஏழையாக இருக்கிறாள்.
And this neighbor is mighty wrestling champion.
ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர் குத்து சண்டை வீரரை போல மிகவும் வலிமையானவராக இருக்கிறார்.
That is the devil.
அதான் பிசாசு.
And this is the church.
இது சபை.
So what is the picture Jesus used here?
இங்கே ஆண்டவர் பயன்படுத்தின காட்சி என்ன?
Devil is a mighty man.
பிசாசு வல்லமையுள்ள ஒரு மனிதன்.
And the church is like a poor widow.
சபை ஒரு ஏழை விதவை போல காட்சி.
See how the picture Jesus uses? Always he uses the picture of a lamb or a widow, a weak person.
இயேசு எப்பொழுதுமே சபையை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அல்லது ஒரு விதவையை போல ஒரு பலவீனமான நபராக பயன்படுத்துகிறார். ஏன்?
Because he does not want to depend on our own strength.
ஏனென்றால் அவர் நம்மை நாமே சொந்த பலத்திலே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை.
He wants us to depend on his strength.
நாம் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்.
We are like this mighty wrestling champion, then we don't need God.
நாம் மல்யுத்த வீரனை போல நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தேவன் தேவையில்லை.
We can tell the neighbor, come, I'll teach you a lesson.
வாப்பா உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன் என்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்வோம்.
Widow can't say that.
ஒரு விதவை எப்படி சொல்ல?
The widow goes to the judge.
அந்த விதவை நியாயாதிபதியிடத்தில் போகிறார்.
I don't have time for you.
உனக்கென்றெனக்கு நேரமில்லை, நீ போய் விட்டு வா என்று
சொல்றார். Knocking wakes him up 2 o'clock in the morning.
காலையில 2 மணிக்கு கதவு தட்டற, ஐயா ஐயான்னு கதவு தட்டற.
And finally he says, okay, this widow won't let me sleep, okay, what do you want?
தூங்கவே விட மாட்டேங்கறாளே, என்னப்பா உனக்கு என்னமா வேணும்?
Please tell this neighbor to take put the fence back to where it was.
பக்கத்துட்டக்காரன் அந்த வேலியை கொஞ்சம் சரியா போட சொல்லுங்க, அவர் எங்க வீட்டுக்கு
போறாரு. Okay, granted.
சரி, உனக்கு கொடுத்தாயிட்டேன்னு
சொல்றார். Jesus said.
இயேசு சொல்றார்.
If that unrighteous judge will do that for that widow,
அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு இப்படி செய்வார்
என்று
சொன்னார். Luke 18:7.
Think a God will listen to you when you pray to him day and night.
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அப்படி செய்யாமல் போய்விடுவாரோ?
What is the other picture Jesus used?
தேவன் பயன்படுத்தின இன்னொரு காட்சி என்ன?
He said, they asked him, who is the greatest in the kingdom of heaven?
தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பெரியவன் என்று கேட்டார்.
He didn't bring one mighty man and say, see this man, this is the man greatest in the heaven.
ஒரு பெரிய பயில்வானை கூட்டிக் கொண்டு வந்து பாருங்கள், இவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லவில்லை.
He said, give me that 6-month-old baby.
அந்த 6 மாச குழந்தையை கொண்டு வாங்கன்னு சொன்னார்
ஆண்டவர். You see this one? This is the greatest in the kingdom of heaven.
இவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னார்.
You see the pictures Jesus used.
இயேசு பயன்படுத்தின காட்சிகளை பாருங்கள்.
Lambs,
ஆட்டுக்குட்டி,
widows,
விதவை,
6-month-old baby,
6 மாத குழந்தை.
This is the church.
இதுதான் சபை.
These are the mighty men of God.
இவர்கள் தான் தேவனுடைய வல்லமையுள்ள மனிதர்கள்.
Weak,
பலவீனர்கள்.
With no strength in themselves.
தங்களில் தானே வல்லமை இல்லை.
Because God wants them to depend on him.
ஏனென்றால் தேவன் இவர்கள் தம்மையே சார்ந்திருக்கும்படியாய் விரும்புகிறார்.
So how do you feel? Do you feel like a palwan or do you feel like a widow?
இப்பொழுது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? பைல்வானை போல உணர்கிறீர்களா அல்லது விதவையை போல இருக்கிறேன் என்று
உணர்கிறீர்களா? Some of you say, oh brother, I'm so weak.
பிரதர், நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் பிரதர் என்று சொல்கிறீர்கள்.
நல்லது. Depend on God.
அப்படியானால் நீ தேவனை சார்ந்து கொள்ள முடியும்.
That's exactly the picture God Jesus used.
இயேசு இந்த காட்சியை தான் பயன்படுத்தி விளக்கினார்.
Paul writes to the Corinthians.
ஆகவே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது
he says Jesus also was weak.
இயேசும் பலவீனராய் இருந்தார் என்று சொல்கிறார்.
He did not use his power.
அவர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தவில்லை.
They slapped him.
அவரை அடித்தார்கள்.
They pat on him.
துப்பினார்கள்.
Just kept quiet.
அவர் அமைதியாக இருந்தார்.
They killed him.
அவரை கொலை செய்தார்கள்.
Said, Father, forgive them.
பிதாவே அவர்களை மன்னி என்று சொன்னார்.
Once one brother was complaining about, oh brother, so and so doing so many things to me.
ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து சொன்னார், இப்படியாய் அவர் குறை சொன்னார். இந்த சகோதரர் வந்து என்னை குறித்து தவறான கதையெல்லாம் சொல்றாங்க, போய் அவங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க.
நான்
அவரை பார்த்து கேட்டேன்,
brother, did they spit on you yet?
உங்க முகத்துல இது வரைக்கும் துப்பி இருக்காங்களான்னு
கேட்டேன். No.
இல்லை.
Did they call you the devil yet?
இது வரைக்கும் பிசாசேனே கூப்பிட்டு இருக்காங்களா?
No.
இல்லை.
Did they slap your face yet?
உங்க முகத்தை அரைந்து இருக்கிறார்களா?
No.
இல்ல பிரதர்.
Have they whipped your back yet?
உங்க முதுகுல சாட்டையால் அடிச்சிருக்காங்களா?
No.
இல்ல பிரதர்.
Have they crucified you yet?
உங்களை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்களா?
No.
இல்ல பிரதர்.
What are you complaining about?
இப்ப நீங்க எதை பத்தி குறை சொல்றீங்க?
Somebody said some words.
யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க.
And you are supposed to take up the cross and follow Jesus.
நீங்க தான் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற போறீங்களா?
You have not suffered nothing.
நீ ஒன்றுமே பாடுபடவே இல்லை.
You think of your complaint, sister, brother.
சகோதரியே, சகோதரனே, உங்களுக்கு இருக்க குறையெல்லாம் நினைச்சு பாருங்க.
Somebody in the office shouted at you.
ஆபீஸ்ல ஒரு ஆள் என்னை பார்த்து சத்தம் போட்டார்.
Is that such a big suffering?
அது ரொம்ப பெரிய பாடா.
Somebody says, brother, they didn't give me increment this year.
இந்த வருஷம் எனக்கு வேலையில சம்பள உயர்வு கொடுக்காம போயிட்டாங்க brother.
Because I'm a Christian.
நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எனக்கு கொடுக்காம போயிட்டாங்க.
Oh, how sad. What stupid things we complain about.
எப்படி புத்தினமான காரியங்களுக்கெல்லாம் நம்ம போய் குறை சொல்லிட்டு இருக்கோம்.
Jesus was crucified.
இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்.
We are complaining some I didn't get increment one year because I am a Christian.
நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எனக்கு வேலை சம்பள உயர்வு கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
Or some relative said something bad about.
அல்லது சொந்தக்காரங்க ஏதோ ஒன்னு மோசமா சொல்லிட்டாங்க.
Be weak, brothers and sisters.
சகோதரனே, சகோதரியே, பலவீனமாக இருந்துடுங்க. திரும்பவும் சண்டை போட வேண்டாம்.
Go to God.
தேவனிடத்திலே போங்கள்.
And do what Jesus did.
இயேசு என்ன செய்தார் அதை
செய்ய. 1 Peter 2, what did he do?
1 பேதுரு 2 அதிகாரத்தில் இயேசு என்ன செய்தார்?
He did not say anything back.
அவர் திரும்ப ஒன்றும் சொல்லவில்லை.
But it says in verse 23, he kept entrusting himself to him who judges right.
23 ஆம் வசனத்திலே தம்மை நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்புவித்துக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம்.
He kept on doing it, it says.
அவர் அப்படி செய்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம்.
Father,
பிதாவே,
these people are hurting me.
இவர்கள் என்னை எனக்கு தீங்கு செய்கிறார்கள்.
I will say nothing.
நான் ஒன்றும் சொல்லவில்லை.
You are the righteous judge.
நீர்தான் நீதியுள்ள நியாயாதிபதி.
You do what you think is right.
எது சரி என்று நீ நினைக்கிறீர்கள் அதை செய்ய மாட்டவர்.
At the right time.
சரியான நேரத்திலே.
Is your husband hurting you?
உன்னுடைய புருஷன் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறாரா?
Some relative cheating you?
உங்க சொந்தக்காரங்க ஏமாத்திட்டே இருக்காங்களா?
Do what Jesus did.
இயேசு செய்ததை செய்யுங்கள். பிதாவே,
I am weak.
நான் பலவீனன்.
I don't know any police inspector to help me.
எனக்கு உதவி செய்வதற்கு எந்த போலீஸ் கண்காணிப்பாளரும் இல்லை.
I don't know any MLA, MP, nobody.
எனக்கு MLA யும் தெரியாது, MP யும் தெரியாது.
But you are my father.
ஆனால் நீர் என் தகப்பன்.
Why do I need MLA, MPs and MLAs?
எனக்கு எதுக்கு MLA, MP எல்லாம்?
You run the universe, you are my father.
நீர் அண்ட சராசரத்தையும் நடத்துகிறீர், நீர் என் தகப்பன்.
I am the apple of your eye.
நான் உம்முடைய கண்மணியாய் இருக்கிறேன்.
I want to be like a lamb.
நான் ஒரு ஆட்டுக்குட்டி போல இருக்க
விரும்புகிறேன். I want to be like a child.
நான் ஒரு குழந்தையை போல இருக்க விரும்புகிறேன்.
I want to be like a helpless widow.
நான் உதவியற்ற உதவி போல இருக்க விரும்புகிறேன்.
Trusting only in you.
உம்மில் மாத்திரம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே.
Father,
பிதாவே,
do a miracle for me.
எனக்கென்று ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே.
I tell you, God will answer that prayer.
தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று உங்களுக்கு
சொல்றேன். Your problem is.
உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி.
God will mightily answer that prayer.
தேவன் வல்லமையா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்.
Trust him.
அவரை நம்பிக்கை வைங்க.
He makes us weak so we can trust him.
நாம் அவரை நம்பும்படியாக நம்மை அவர் பலவீனராக்குகிறார்.
That is God's way.
இதுதான் தேவனுடைய வழி.
God's way is not for you to fight back.
தேவனுடைய வழி நீங்கள் திரும்பி சண்டை போட வேண்டும் என்று அல்ல.
God's way is for you to remain weak. Commit your cause to him.
நீங்கள் பலவீனராய் இருந்து உங்களுடைய காரியத்தை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
I am not telling you theories. I have proved it for 46 years in my life.
நான் ஏதோ கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்லவில்லை. 46 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில நிரூபித்த காரியங்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
God fights for me.
தேவன் எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார்.
People take me to court. God fights for me.
ஜனங்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்துச் செல்கிறார்கள். தேவன் அங்கே அவர்களுக்காக
apple of God's eye.
என்றால் நான் தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறேன்.
You can't touch me and God not know about it.
நீங்கள் தேவன் தெரியாதபடிக்கு என்னை நீங்கள் தொட முடியாது.
You remember when Paul was persecuting all the Christians as Saul?
பவுல் சவுலா இருக்கும்போது அநேக கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டு வந்திருந்தான்.
And Jesus from heaven said,
இயேசு பரத்திலிருந்து சொன்னார்,
Why are you persecuting me?
நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?
Saul said, you I didn't touch you.
நானும் தொடவே இல்லையே என்று சவுல் சொல்கிறான்.
Oh yes you did.
ஆம், நீ என்ன செய்தாய்?
You touched the apple of my eye over there.
அங்கே இருக்கிற கூடிய என்னுடைய கண்ணின் மணியை தொட்டு விட்டாய்.
My apple of my eye over there.
அங்கே இருக்கிற கூடிய கண்ணின் மணியை தொட்டு விட்டாய்.
That was the day Paul got a revelation of the body of Christ.
அந்த நாளில் தான் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து ஒரு வெளிப்பாட்டை பவுல் பெற்றுக் கொண்டான்.
He writes about it in Ephesians afterwards.
அதற்கு பிறகு எபேசியர்ல அதை குறித்து எழுதுகிறார்.
He saw the head is there but the body is here.
அங்கே தலை இருக்கிறதை பார்க்கிறார், ஆனால் சரீரம் பூமியில இருக்கிறதை பார்க்கிறார்.
The body, the head feels it there.
இங்கே சரீரத்தை தொட்டால் அங்கே இருக்கக்கூடிய தலை உணர்கிறது.
You are the body of Christ.
நீங்கள் தான் கிறிஸ்துவின் சரீரம்.
Remember Jesus feels it when somebody hurts you.
யாராவது உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது இயேசு அதை உணர்கிறார்.
So commit your cause to him.
ஆகவே உங்களுடைய காரியத்தை நீங்கள் அவருக்கு ஒப்புவியுங்கள். நாம் ஜெபிப்போம்.